கௌரவ ஜோகேஸ்வரர்.
கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று மதுபான சம்பந்தமான நிகழ்ச்சி நிலையில் இந்த சபை நடாத்தப்படுவதை இட்டு வரவேற்கின்றேன். இதே வேளையில் இன்றைய இந்த சபை நடைபெற்று கொண்டிருக்கும் போதோ இலங்கைக்கு 16 திருவள்ளுவர் சிலையை வழங்கிய தொழிலதிபர் சந்தோஷ் அவர்கள் இந்த சபைக்கு வருகை தந்து பார்வையாளராக கலரியில் இருந்து சென்றமையிட்டு அவருக்கு இந்த இடத்திலே நன்றி தெரிவித்துக் கொண்டோம். மட்டக்களப்பு மாவட்டத்தின் மதுபான நிலைமை பற்றி சில விடயங்களை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று நான் விரும்புகின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் நாங்கள் மதுபானம் பாவிப்பதில் கூடுதலான பெறுபேரை கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே 66 மதுபான விற்பனை நிலையங்கள் இருக்கின்றது. அது தவிர சுற்றுலா விடுதிகளில் 67 விடுதிகளுக்கு மதுபான உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மாவட்டத்தின் 66 மதுபான விற்பனை நிலையங்களில் இருந்து 2015 51,19,297 லிட்டர் விற்பனையாகி இருக்கிறது. இதனால் 215,53,37,760 கிடைத்திருக்கிறது. 2016 இது 41,91,873 லிட்டர் விற்கப்பட்டிருக்கிறது. இதனால் 218,71,180 ரூபா கிடைத்திருக்கிறது. நாங்கள் இங்கு பார்க்கும்போது இவைகள் வந்து அதிகரித்து சென்றிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா விடுதிகள், மதுபான விற்பனை நிலையங்களின் மதுபான விற்பனையில் மொத்தமாக நாங்கள் ஆராயும் போது கிட்டத்தட்ட ஒரு வருடத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே 4,800 மில்லியன் அங்கு நிதி வழியில் செல்லுகின்றது. மதுபானத்தால் 4,800 மில்லியன். ஆகவே மாதாந்தம் கிட்டத்தட்ட அந்த மக்கள் 400 மில்லியன் மதுபானத்துக்காக பாவிக்கின்றவர்களாக மாறியிருக்கிறார்கள். ஆனால் அரசாங்க நிதி மாவட்ட செயலகத்திற்கு ஒதுக்கப்படுகிறது. அமைச்சுக்கள் மூலம், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலம் ஒதுக்கப்படுகின்ற நிதியை நாங்கள் பார்த்தால் வருடாந்தம் கிட்டத்தட்ட 1,500 மில்லியன் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் இங்கு வெளியில் செல்லும் நிதி 4,800 மில்லியனாக இருக்கிறது. இன்று இதனால் மட்டக்களப்பு மாவட்டம் மதுபான பாவனையில் உயர்ந்த நிலையில் இருப்பதோடு வறுமையில் 19.4 வீதத்தில் மிகவும் கஷ்டமான சூழலில் மக்கள் வாழ்கின்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற மதுபான விற்பனை நிலையங்களை குறைக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது இந்த அரசுக்கு. இந்த நாட்டின் ஜனாதிபதி போதை பொருளை தடுப்பதில் முக்கிய கவனம் செலுத்தி வருகின்றார். அந்த வகையிலே அவர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மதுபான விற்பனை நிலையங்களை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புவதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த சபையிலே கேட்டுக்கொள்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் 169,874 குடும்பங்கள் இருக்கின்றது. 78,622 குடும்பங்கள் சமூர்த்தி பெறுகின்றன. எனக்கு முன் பேசிய அமைச்சர் அந்த சமூர்த்தி சார்பாக சில விடயத்தை சுட்டிக்காட்டினார். அதை இட்டு நான் வரவேற்கின்றேன். தற்போது இருக்கின்ற 19.4 வீதத்தின் நிமித்தம் மட்டக்களப்பு மாவட்ட மாதாந்த வறுமை வருமானம் கிட்டத்தட்ட 4,281 ரூபாய். ஆகவே இந்த வறுமையை குறைப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாயின் மதுபான சாலைகள் குறைக்கப்பட வேண்டும், அங்கு மதுபான விற்பனைகள் குறைக்கப்பட வேண்டும். இதற்கு நடவடிக்கை எடுப்பது அரசின் தலையாய கடமையாகும். ஏனென்றால் வறுமை நிவாரணம் பெறுகின்ற குடும்பங்களாக 87,160 குடும்பங்கள் அடங்குகின்றது. கிட்டத்தட்ட 55 வீதம் இன்று அவர்கள் சமூர்த்தியை நம்பி வாழுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அந்த சமூர்த்தியும் கூட, அந்த வறுமை ஒழிக்கின்ற சமூர்த்தியும் கூட மாவட்டத்திலே வசதியானவர்களுக்குத்தான் பெரும்பாலும் வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று சமூர்த்தியில் இருக்கின்ற நிதி வங்கியிலே கிட்டத்தட்ட 280 கோடி வங்கியிலே வைப்பிலிடப்பட்டிருக்கிறது. 2,800 மில்லியன் அவை தனியார் வங்கிகளிலே பெரும்பாலும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அது மக்களுக்கு பயன்படும் வீதம் குறைவாக இருக்கின்றது. ஆனால் இதுவரை சமூர்த்தியிலே 35,000 பேருக்கு சுயதொழில் கடன் வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் அந்த சுயதளம் பணம் வழங்கியும் அவர்களின் வாழ்வாதாரம் பெரிதாக கட்டியெழுப்பப்பட்டதாக காணப்படவில்லை. வறுமையில்தான் அவர்கள் இருக்கின்றார்கள். அவை வறுமையை நீக்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு முக்கியமானது என்னவென்றால், நாங்கள் செய்ய வேண்டியது அங்கு மதுபான விற்பனை நிலையங்களை குறைக்க வேண்டும். கிட்டத்தட்ட 20 இருக்க வேண்டிய இடத்திலே 66, அதை தவிர சுற்றுலா விடுதிகளில் 67. இது திட்டமிட்ட வகையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்திலே அந்த பகுதியிலே குறைவாக மதுபான விற்பனை நிலையங்கள் இருந்தது. மக்கள் பாவனையும் மதுபானத்திலே குறைவாக இருந்தது. 2009 பின்தான் இவை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இதில் அரசு கவனம் செலுத்த வேண்டும். இது கட்டாயமாக இந்த அரசாங்கத்தை நான் இந்த வகையிலே கேட்டுக்கொள்கிறேன். இப்படி இருக்கும் போதுதான் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கல்குடாவிலே கும்புறுமூலை என்ற பகுதியிலே எதனால் தொழிற்சாலை ஒன்று கொண்டு வரப்படுகிறது. இந்த எதனால் தொழிற்சாலை எதற்காக கொண்டு வருகிறார்கள்? ஏன் மாவட்டத்தின் வேறு இடங்கள், இலங்கையின் வேறு இடங்கள் கிடைக்கவில்லையா? சுற்றுலா விடுதி என்று இருக்கின்ற அந்த கல்குடா பகுதியிலே எதனால் தொழிற்சாலையை கொண்டு வந்து கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 450 மில்லியனில் அவை கட்டப்படுவதாக நாங்கள் அறிகின்றோம். அவை இது பாரிய அந்த மக்களுக்கு இன்னும் வறுமையை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாகும். இது சார்பாக சில புத்திஜீவிகள் என்று தங்களை இனங்காட்டிக் கொள்பவரும் சில வைத்தியர்களும் இதற்கு மாத்திரம் சாதகம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் மாவட்டத்திலே கல்வி நிலைமை 9வது மாகாணமாக கல்வியிலே கிழக்கு மாகாணம் இருக்கிறது. அதே போன்று வறுமையில் அவர்கள் 19.4 இருக்கின்றார்கள். அந்த மக்களின் வாழ்வாதாரம் மிக மோசமாக இருக்கின்றது. இவை சார்பாக இந்த புத்திஜீவிகளோ அல்லது வைத்தியர்களோ ஆராயவில்லை. ஆனால் இன்று பல வைத்திய நிபுணர்கள் ஆராய்ந்து எங்களுக்கு அறிக்கை வெளியிடுகின்றார்கள். அவர்கள் மக்களுக்கு விளங்கப்படுத்த இருக்கின்றார்கள். இந்த எதனால் தொழிற்சாலையால் இந்த மாவட்டத்தின் வறுமை நிலை மேலும் அதிகரிப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று. ஆகவே அந்த எதனால் தொழிற்சாலை சூழலுக்கும் பாதகத்தை அமைக்கக்கூடியது. ஆகையால் இந்த எதனால் தொழிற்சாலையை நிறுத்த வேண்டும். அங்கே தவிப்பதை வேறு இடத்திற்கு கொண்டு செல்லுங்கள். ஆனால் மாவட்டத்திலே பல தொழிற்சாலைகள் மூடப்பட்ட நிலையில் இருக்கிறது. அவற்றை கட்டுங்கள். அவற்றுக்கு பூரண ஆதரவு தருகின்றோம். புதிதாக மக்களுக்கு ஏற்ற தொழிற்சாலைகளை கொண்டு வாருங்கள். அதற்கு ஆதரவு தருகின்றோம். முதலீட்டாளர்களை கொண்டு வாருங்கள். மக்களுக்கு பொருத்தமான தொழில்களை ஏற்படுத்துவதற்கு ஆதரவு தருகின்றோம். ஆனால் இவ்வாறு மதுபான தொழிற்சாலையை கொண்டு வந்து அந்த மக்களின் வறுமையை அதிகரிக்கவும் அந்த மக்களுக்கு துன்பியலை ஏற்படுத்தவும் இந்த அரசாங்கமோ அரசாங்கத்துக்கு சார்பாக இருப்பவர்களோ எக்காலத்தில் அனுமதிக்க கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் அந்த எதனால் தொழிற்சாலையை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள், நாங்கள் 6 மாகாண சபை உறுப்பினர்களும் 6 பாராளுமன்ற உறுப்பினரும் கையொப்பமிட்டு அவருக்கு நாங்கள் ஒரு மகஜரை சமர்ப்பித்திருந்தோம். அதற்கான ஒரு குழுவை அவர் விசாரணைக்காக வைத்திருக்கின்றார். நான் நினைக்கின்றேன், போதையற்ற நாட்டை கொண்டு வர விரும்புகின்ற இந்த நாட்டின் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் இந்த இடத்திலே கூடிய கரிசனை காட்டி இந்த தொழிற்சாலையை மூடுவதற்கு நடவடிக்கை எடுப்பார் என்று நான் இந்த சபையிலே கருதுகின்றேன். ஆகவே அவரது அந்த அறிக்கையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அந்த செயற்பாடு எங்கள் மக்களுக்கு எதிர்காலத்தில் பயனளிக்கக்கூடியதாக அமையும். அவர் அதை தடை செய்வாராக இருந்தால். ஆகவே இந்த விடத்திலே நாங்கள் பல விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். மாவட்டத்திலே பல செயற்பாடுகளுக்கு மதுபானம் காரணமாக அமைகின்றது. உதாரணமாக அங்கு மக்கள் தற்கொலை செய்கின்ற வீதம் கூடுதலாக காணப்படுகிறது. அதை ஆராய்ந்தாலும் அங்கும் மதுபானம் காரணமாக இருக்கின்றது. ஆகவே இந்த மதுபானத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அரசாங்கத்துக்கு வருமானம் தேவை என்பதற்காக மதுபான சாலைகளை அதிகரிக்க சிந்திக்கிறது. அது தவறு. ஆகவே மக்கள் ஒரு நாடு அபிவிருத்தி அடைய வேண்டுமாயின் மக்களின் வாழ்வாதாரம் கட்டியெழுப்பப்பட வேண்டும். ஆகவே வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய நடவடிக்கையை மக்கள் அரசு மேற்கொள்ள வேண்டும். மக்களை வறுமை நிலையில் வைத்துக் கொண்டு அபிவிருத்தியை நோக்கி செல்ல முடியாது. ஆகையாலே இவற்றை அபிவிருத்தியை நோக்கி செல்வதற்கும் மக்களின் வறுமை நிலையை குறைப்பதற்கும் இந்த மதுபான நிலையங்களை மூட வேண்டும். இன்று நீங்கள் பார்க்கலாம், மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் 14 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலே 10 பிரதேச செயலாளர் பிரிவு, தமிழ் பிரதேச செயலாளர் பிரிவு, காத்தாங்குடி, ஏறாவூர், ஓட்டமாவடி, கோரலை பெற்று மத்தி, இவைகளின் அந்த வறுமை நிலையை பார்க்கும்போது இவர்களுக்கு குறைந்த வறுமை நிலையில் உள்ளதாகவும் தமிழ் பிரதேச செயலாளர் பிரிவு 10 கூடிய வறுமை நிலையில் உள்ளதாகவும் காணப்படுகிறது. இதற்கு என்ன காரணம்? ஒன்று, நாங்கள் சொல்ல முடியாது, அமைச்சர்கள் இருந்தார்கள், ராஜாங்க அமைச்சர்கள் இருந்தார்கள், பிரதி அமைச்சர்கள் இருந்தார், முதலமைச்சர் இருக்கிறார், இதனால் அவர்களுக்கு வளம் ஏற்படுத்தப்பட்டு வருமானம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது என்று கூற முடியாது. அவர்களின் முயற்சி, அந்த மக்களின் முயற்சி, இஸ்லாமிய மக்களின் முயற்சி. இரண்டாவது, அந்த இடங்கள் எங்கும் மதுபான சாலைகள் இல்லை. அவர்கள் தங்களது சமீரீதியாக மதுபானத்தை எதிர்த்திருக்கிறார்கள். மதுபான போதை பாவனை எதிர்த்திருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையிலே அவர்கள் மத ரீதியாக தங்கள் மக்களை கட்டியாளுவதன் காரணமாகவும், அவர்கள் மதுபானம் பாவிக்காமல் இருப்பதன் காரணமாகவும் அங்கு அவர்களின் வாழ்வாதாரம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, அவர்களின் வறுமை குறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில இஸ்லாமிய மக்கள் மதுபானத்தை ரகசியமாக பாவித்தாலும் ஒட்டுமொத்தமாக அவர்களது பாவனை தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இதிலே கூடிய கவனம் செலுத்த வேண்டும். ஏன் இந்த வறுமைக்கு காரணம் என்றால் இந்த மதுபான பாவனை தான். அதை குறைக்க வேண்டுமாயிருந்தால் இந்த அரசாங்கம் உடனடியாக மதுபான விற்பனை நிலையங்களை மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும்பாலாக மூட வேண்டும். இந்த மதுபான தொழிற்சாலையை மூட வேண்டும். சிலர் சொல்லுகிறார்கள் அங்கு மதுபான தொழிற்சாலை மூலம் நெல் கொள்வனவு செய்யப்படும், அந்த மக்களின் வாழ்வாதாரம் அதிகரிக்கப்படும், தொழில் வாய்ப்பு கிடைக்கும் என்று சில புத்திஜீவிகளும் சில வைத்தியர்களும் கூறிக்கொண்டு திரிகிறார்கள். வருமானம் கிடைக்கும் என்பதற்காக சமூகத்தை அழிக்க முடியாது. இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் சில வேளைகளில் வருமானம் வேண்டும் என்பதற்காக தாய்லாந்து போன்று நாங்கள் இங்கு விபச்சார விடுதிகளை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானித்தால் அதற்கு அந்த புத்திஜீவிகளும் அந்த வைத்தியர்களும் சம்மதிப்பார்களா? எங்களது பெண் பிள்ளைகளுக்கு அங்கு தொழில் கிடைக்கும் என்று கூறுவார்களா? சிந்தியுங்கள். ஆகவே தான் நாங்கள் இந்த சபையிலே கேட்கின்றேன், நீங்கள் மதுபான சாலைகளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும்பாலானவையை மூடி குறைந்தது ஒரு 20 என்ற அளவிலே வைத்து விடுங்கள். அது தவிர அங்கு தாவிக்கப்பட்டிருக்கின்ற மதுபான தொழிற்சாலையை உடனடியாக நிறுத்துங்கள். சபையிலே நாங்கள் வேண்டியிருக்கின்றோம். இஸ்லாமிய மக்கள் 100% எதிர்க்கிறார்கள், நாங்களும் கிட்டத்தட்ட 80% எதிர்க்கிறோம். ஆகவே இதற்கு நீங்கள் சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என்று இந்த சபையிலே உயர் சபையிலே கேட்டுக்கொள்கிறேன். அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அரசாங்கத்திற்கு இப்போது நெருக்கடியான நிலைமைகளும் இருக்கின்றது. வருமானம் அதே நேரத்தில் 61% இங்கு அமைச்சர் பேசும்போது குறிப்பிட்டார், 61% வடி சாராயம், அதாவது சட்டவிரோதமான சாராய உற்பத்திகளால் ஏற்படுகின்றது என்று. ஆகவே அதற்காக போலீசாரை சரியாக பயன்படுத்துங்கள். லஞ்ச ஊழல்கள் நடைபெறுவதன் காரணமாக சிலை பிடிக்கப்படுவதில்லை. ஆகவே அவ்வாறு சட்டவிரோதமாக மதுபானம் தயாரிப்பவர்கள் மீது கூடிய தண்டனையை கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு நாங்கள் ஆதரவு தருகின்றோம். ஆகவே வாழ்வாதார ரீதியில் அந்த மக்கள் கட்டியெழுப்பப்பட வேண்டும். அதற்கு இன்றியமையாதது இந்த மதுபான சாலைகளை குறைப்பதாகும். குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல பிரச்சனைகள் காணப்படுகின்றது. எல்லாவற்றையும் நாங்கள் உற்று நோக்கி பார்க்கும்போது இந்த மாவட்டத்தின் பிரச்சனைக்கு மதுபானம்தான் முக்கிய காரணம் என்பதனை இந்த இடத்தில் நான் உறுதியாக கூறிக்கொள்கிறேன். இலங்கையை பொறுத்தவரையிலே வெளிநாட்டு மது இறக்குமதி மதுபான இறக்குமதியாக 2016 12 மில்லியன் லிட்டர் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவை உள்நாட்டு உற்பத்தியாக மதுபானம் 56 மில்லியன் லிட்டர் பாவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அரச வருமானம் 2015 1,05,234 மில்லியன் நிதி கிடைத்திருக்கிறது. 2016 120,000 மில்லியன் கிடைத்திருக்கிறது. ஆகவே அரசாங்கம் அதை நம்பி இருக்கிறது. ஆகவே அதுக்கு மாற்று திட்டம் ஏற்படுத்தப்பட வேண்டும். வருமானங்கள் ஏற்படுவதற்கு ஏற்ற வகையில் தொழிற்சாலைகள் தாவிக்கப்பட வேண்டும். மாவட்டத்திலே பல தொழிற்சாலைகள் கடந்த காலங்களிலே பாதிக்கப்பட்ட நிலையிலே இருக்கின்றன. வாழைச்சேனை தேசிய கடதாசி கம்பெனி நீண்ட காலமாக அது மூடப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேல் தொழில் வாய்ப்பை தந்த அந்த தொழிற்சாலை இன்று மூடப்பட்ட நிலையில் இருப்பது அந்த மக்களுக்கு வேதனையை தருகின்றது. குறிப்பாக அந்த தொழிற்சாலை மூலமே கூடிய வருமானத்தை நாங்கள் ஈட்ட முடியும். இங்கே நிதி வழங்குநர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் அந்த தொழிற்சாலைக்கு முதலீடு செய்வதற்காக. அரசாங்கம் எங்களுக்கு கை கொடுக்குமானால் அந்த நிதி வழங்குநர்களை அவர்களிடம் கையளிக்க தயாராக இருக்கிறோம் அந்த தொழிற்சாலையை கட்டி எழுப்புவதற்கு. அதுபோன்று நாங்கள் கும்பரமூலையிலே அச்சகம் கடந்த யுத்த காலத்திலே உடைக்கப்பட்ட நிலையில் அப்படியே கிடக்கின்றது. அதுபோன்று தேவபுரத்திலே ஒரு தொழிற்சாலை அரிசி ஆலை, அதுவும் மூடப்பட்ட நிலையில் இருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் கட்டி எழுப்ப வேண்டும். இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கமும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கமும் தற்போது நல்லாட்சி என்ற வகையிலே நீங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்ற இந்த நிலையிலே இருவருமாக சேர்ந்து மாவட்டத்தின் வறுமை நிலையை குறைப்பதற்காக தொழிற்சாலைகளை அங்கு கட்டி எழுப்புங்கள். அதே போன்று அங்கு வழங்கப்படுகின்ற உதவிகள் மக்களுக்கு சரியான முறையில் சென்றடைவதை உறுதிப்படுத்துங்கள். இந்த சமுர்த்தி உதவிகள் எல்லாம் உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்றடைய வேண்டும். யாருக்கு அந்த சமுர்த்தி கொடுக்கப்பட வேண்டும் என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். பெரும்பாலும் மாவட்டத்திலே நாங்கள் பார்க்கும்போது வறுமையில் கூடிய வறுமையை கொண்டிருக்கின்ற பிரதேசத்தில் சமுர்த்தி முத்திரைகள் குறைவாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் கூட அவர்களின் வறுமை நிலைக்கு காரணமாக இருக்கிறது. அவை அவற்றிலெல்லாம் மாற்றம் வேண்டும். அவ்வாறான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளுமாக இருந்தால் நாங்கள் மாவட்டத்தின் வறுமை நிலையை குறைத்து அங்கு நாங்கள் மக்களின் வாழ்வாதாரத்தை சிறந்த முறையில் கட்டி எழுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கலாம். பொதுவாக மாவட்டத்திலே கூடுதலாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே மோல்ட்டே பைன் ஸ்பிரிட் கல் போன்றவை தான் வருமானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அவை வெற்றியெல்லாம் குறைக்க வேண்டும். அந்த மக்களின் சுகாதாரத்துக்கும் அந்த மக்களின் வாழ்வாதாரத்துக்கும் அங்கு இவையெல்லாம் குறைக்கப்பட வேண்டும் என்று இந்த சபையிலே நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு கடந்த 2009 58 வாராக இருந்தது. பின்னர் 2009 பின் 66 வார் மதுபான விற்பனை நிலையமாக அதிகரித்திருக்கிறது. அது மண்முனை வடக்கிலே 2 அதிகரித்திருக்கிறார்கள். களுவாஞ்சிக்குடியிலே 2 மேலதிகமாக அதிகரித்திருக்கிறார்கள். செங்கலடியிலே 2 மேலதிகமாக அதிகரித்திருக்கிறார்கள். வாழைச்சேரியிலே 2 மேலதிகமாக அனுமதித்திருக்கிறார்கள். இதனால் இன்று பாடசாலை மாணவர்களும் மதுபானம் பாவிக்கும் நிலைமை காணப்படுகிறது. அதனால்தான் நாங்கள் கல்வியிலும் கூட எங்கள் மாகாணம் 9வது இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே மாணவர்கள் மதுபானம் பாவிக்கும் நிலைமைக்கும் சில காரணம் இருக்கிறது. வாழைச்சேனையிலே விபுலானந்த வீதி என்கின்ற வீதியிலே நேருக்கு நேரே 2 மதுபான சாலைகள், அதிலிருந்து சிறிது தூரத்துக்கு அப்பால் அங்கு பார்த்தால் பாடசாலை இருக்கிறது. நான் அறிகின்றேன் அந்த பாடசாலையில் கல்வி பயில்கின்ற மாணவர்கள் ஒரு சிலர் கூட அந்த மதுபான விற்பனை நிலையங்களில் வந்து மதுபானத்தை பெற்றுச் செல்வதாக அறிகின்றேன். ஆகவே இவற்றையெல்லாம் தடுப்பதற்கேற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அந்த 2 மதுபான சாலைகளும் மூடப்பட வேண்டும். அது சார்பாக நாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றோம். இந்த சபை அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். பொதுவாக மதுபான விற்பனை நிலையங்களை குறைக்க முற்படும் போது சட்டம் இருக்குது என்று சொல்லி வருகின்றார்கள். சட்டப்படி அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று வருகிறார்கள். ஆனால் சட்டத்தை கூறி மக்களின் வாழ்வை சீரழிப்பதா? ஆகையால் இது சார்பாக கூடிய கவனம் செலுத்துமாறு இந்த சபையிலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இந்த இடத்திலே நான் உண்மையிலே சந்தோஷப்படுகின்றேன். மதுபானத்தை பற்றி உங்கள் இந்த உயர் சபையிலே நான் கதைப்பதற்கு தகுதியானவன் என்ற வகையிலே இவற்றை தடை செய்வதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்பாக வேண்டி நிறைவு செய்கின்றேன். நன்றி.
நன்றி கரு ஜேசி அலவத்த வல்ல
கரு சபாபித்துமணி உதான முகமத் மிசூதி விசேஷம் சூராபது ஆக்ஞா பணத்தை அடுத்து
ஓட பிளீஸ் ஒன்றபல் ஆனந்தகுமார் ஸ்ரீ டூத்தச்ச
தக்கிறார்
யாரு முலாசனோட மந்திரித்துமணி மைதாம சத்துட்டுனவா விசேஷம் நான் முதல் அம்மா தித்துமா 10 நாட பாசு எத்துமாட தப்பி சுபபத்தனவா எத்துமாக்கு வெட கட்டித்து இதாமத் வந்து இங்கரான் சார்த்தகரான் அவசாவில் பெண்ணிக்கல ஏவகேம சுராபது ஆஜா பணத்தை ஆட்டத்து விசேஷம் நிஷ்பாத நிஷ்காகார சந்தா பது சான்சோதனை சம்பந்தே வஜஸ்வல்ப கதாக்கரான் லபாதீம் அகே கூட சலக்கணும் விசேஷம் மே சம்பந்தம் கதாக்கிரியமேதி அப்பே கரு மந்திரித்துமால் அதாஹாசி திருபாட்கரா அப்பே விஷ மே சம்பந்தம் மம மகே அதாஹசனாங் அது அபி வலுஹாம சுராபது ஆஜா பணத்தி தீன யம் யம் நீதி ரீதி இதாமத் பரண இவகம் யல்பெனகிய நீதி ரீதி கணனாமத் தீன் மேக்கேதி மம தாக்கின விதியட்னாங் விசேஷம் அது எதிர்பாட்கரண பது சான்சோதனைகரம் மன் சத்துட்டு வேணும் மொகத இஸ்காகார கீப்பிக்கட் ஆர அப்போ யார மந்தித்துமாக்கி வகே அணிகுத் இஸ்காகார வல்ட்டு மே பணவாத்திபுனு பது பிரமாணே கிபாகண்ட வருவு மங்கிதானி நடு பவரலா இதாமத் அபாசு சத்துக்கிற பத்திலா திபுனு அவாஸ்தாவக தமாய் மே அலு சான்சோதனை எதிர்பார்க்கலத்தியேன் இவகேம அப்பி சான்சோதனை எதிர்பார்க்கல ஏ கர்மான்சாலா வல்ட்டு எம் எம் சஹன லபாதின வகேம் மம விசேஷம் மதக்கரண்ணோனி மே நிஷ்காகார ஹெம்னத்தான் நிஷ்பாதனாகார வெல நிஷ்பாதனவின மத்ராவிய ஹெம்னத்தான் மத் பென் விசேஷம் பிரமித்தியகனசமை அப்பே அவதானே வடி யொமுக்கரண்ணோன் முகதே பிரமித்தியன் துறவ நிஷ்பாதனை கிரீம் நிசா அப்பிட்ட தவத் கடல் ராசிகிட்ட எத்தனை இங்கே சௌக்கிய பத்தியங்க அண்ட சித்தவிழா தீனும் අද මම මතක් කරනවා විශේෂයෙන්ම මත්පැන්වල මිල ඉහළ යන්න යන්න එහෙම නැත්නම් අපි නොයෙකුත් රෙගුලාසි අපි ඒවට යොමු කරන්න යොමු කරන්න අද ගම තුල කසිපු නිෂ්පාදනය එහෙම නැත්නම් ජනතාවට බීමට කිසිම ප්‍රමිතිකෙන් තොර නිෂ්පාදන වැඩි වෙන්න පටන් ගන්න තියෙනවා. ඒ නිසා මම මුලින් කිව්වා වගේ මේ සුරාබදු ආඥා පනත සම්බන්ධයෙන් අපි අලුතෙන් හිතලා විශේෂයෙන්ම අපි වැඩ කටයුතු කරන්න ඕනි කියන එක මේ අවස්ථාවේදී මතක් කරන්න ඕනි. ඒ වගේම අපි අධික සැර මත්පැන් බීම දිරිමත් කරන්නේ නැතුව විශේෂයෙන්ම අපේ රටේ ඉදිරියේදී අපි බලාපොරොත්තු වෙන සංචාරක ව්‍යාපාරයේ දැනටමත් ක්‍රියාත්මක ඒ සම්බන්ධයෙන් සහ අනිකුත් ඒ කටයුතු සම්බන්ධයෙන් අපේ රටේ මම හිතන්නේ බියර් වැනි මධ්‍යසාර එහෙම නැත්නම් සැර ප්‍රමාණය අඩු මත්පැන් වර්ග සඳහා අපි යම් සහයෝගයක් කින් කටයුතු කරන්න ඕනි කියන තමයි මගේ අදහස. විශේෂයෙන්ම අපිට මේ අවස්ථාවේ මතක් කරන්න ඕනි පසුගිය වර්ෂයේ 2015 ඔක්තෝබර් සහ නොවැම්බර් මාසවලදී අපි බියර් සඳහා 70%කින් මිල වැඩි කරලා තියෙනවා, බදු වැඩි කරලා තියෙනවා. එතකොට මේකෙදි ඇත්තටම වෙන්නේ විශේෂයෙන්ම මීට අමතරව 2016 ඔක්තෝබර් මාසයේ බියර් කෑන් කිරීම සඳහාත් අපි අලුතෙන් බද්දක් අය කරලා තියෙනවා. ඉතින් මෙන්න මේ කාරණාව නිසා 50%කින් මේ බියර් නිෂ්පාදනය අද අඩු වෙලා තියෙනවා. ඉතින් විශේෂයෙන්ම මේකෙදි මම මතක් කරන්නේ අද අධික සැර මත්පැන් සඳහා තියෙන ඉල්ලුම අද ජනතාවගේ වැඩි වෙලා මෙවැනි ජනතාවට රෝගාබාධ එහෙම නැත්නම් වෙනත් ආබාධ අඩු වෙන මෙවැනි බියර් වැනි මත්පැන් වලට අපි පහුගිය අවසරයේදී අපි දීලා තියෙන බදු වැඩිවීම නිසා අපිට ඉතාමත් අවාසනාවන්ත තත්ත්වයක් මේ වෙනකොට පෙන්වනවා. විශේෂයෙන්ම අලුතෙන් මම මතක් කරන්නේ බියර් වල අවම මධ්‍යසාර ප්‍රමාණය 4%ට අඩුවෙන් නිෂ්පාදන නොවිය යුතුයි කියලා අපි නීතියක් ගැසට් කරලා තියෙනවා. මෙන්න මේක මම විශේෂයෙන් මුදල් ඇමතිතුමාගේ අවධානය යොමු කරන්න කැමතියි. මොකද අපි බලන්න ඕනේ වැඩිපුර අඩුවෙන් මේ 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 මධ්‍ය එහෙම නැත්නම් මධ්‍යසාර ප්‍රමාණය තියෙන නිෂ්පාදන වැඩි කරන්න. ඉතින් මෙන්න මේකෙදි වෙන්නේ විශේෂයෙන්ම රටක් හැටියට අපි ජනතාවගේ සෞඛ්‍ය ගැන හිතනවා නම් අපි කරන්න ඕනේ මෙන්න මේවැනි කාරණා ඉවත් කරලා මේ සඳහා දිර්ගැන්වීමක් අඩුවෙන් සැර තියෙන මත්පැන් නිෂ්පාදනය කිරීම සඳහා දිර්ගැන්වීමක් අපි කරන්න අවශ්‍යයි කියන එක මේ අවස්ථාවේ මතක් කරනවා. ඒ වගේම 2015 ඔක්තෝබර් මාසේ 180කට තිබුණු බියර් බෝතලයක් අද වෙනකොට රුපියල් 350 දක්වා ඉහළ ගිහින් තියෙනවා. ඉතින් මෙන්න මේ කාරණාව නිසා විශේෂයෙන්ම අඩු සැර මත්පැන් සඳහා වැඩියෙන් බදු අය කිරීම නිසා මම හිතන්නේ අපි බලාපොරොත්තු වෙන කාර්ය ඉටු වෙනවද කියන එක ගැන අපි කතා කරන්න ඕනි. ඒ වගේම මම මතක් කරනවා ඒ බියර් කර්මාන්තය කඩාවැටීමට ලක්වීමක් සිදු වෙලා තියෙනවා. මේ නිසා නිෂ්පාදනය අඩු වෙලා තියෙනවා. ඒ වගේ මේ කර්මාන්තය තුළ රැකියා කරනාගේ රැකියා අහිමි වෙලා තියෙනවා. විශේෂයෙන් මගේ මම නියෝජනය කරන මාතෘකම් ප්‍රදේශයේ තියෙන බියර් කර්මාන්ශාලාවක් දැන් ඒකෙන් විශාල ප්‍රමාණයක රැකියා අහිමි වෙන තත්ත්වයකට පත් වෙලා තියෙනවා. ඒ නිසා විශේෂයෙන්ම මම මුදල් ගරු මුදල් ඇමතිතුමාගෙන් ඉල්ලීමක් කරනවා මේ සම්බන්ධයෙන් හොයලා බලලා විශේෂයෙන්ම අපිට මේ පිළිබඳ සමතුලිත තත්ත්වයක් අපි ඇති කරගෙන යන්න ඕනේ. විශේෂයෙන්ම අරක්කු සහ ඒ අඩු සැර මත්පැන් සම්බන්ධයෙන් සමතුලිතතාවය ඉවත් වෙලා තියෙනවා. ඉතින් මේ තුල අර මම මුලින් කිව්වා වගේ අද නීති විරෝධී මත්පැන් නිෂ්පාදනය වැඩි වෙලා තියෙනවා එක පැත්තකින්. ඒ වගේම මම හිතන්නේ සෞඛ්‍ය ඇමතිතුමා පහුගිය දවසේ මතක් කරා අද මේ වෙනකොට විශාල ප්‍රමාණයකට මත්පැන් තුලින් ඇති වෙන රෝගාබාධ තත්ත්වයකට පත් වෙන තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා. මොකද සැර අධික ඒ වගේම ප්‍රමිතියකින් තොර මත්පැන් පානය කිරීම නිසා. ඉතින් ඒ වගේම මම මුලින් මතක් කරා වගේම අපි ප්‍රමිතිය සම්බන්ධයෙන් විශේෂයෙන් අවධානයක් යොමු කරන්න ඕනි. අපි බදු අය කරගන්නවා වගේම ජනතාවගේ සෞඛ්‍ය පැත්ත අපි බලන්න ඕනි. ඒ ප්‍රමිතිය සම්බන්ධයෙන් බැලීමේදී අද අනිකුත් කර්මාන්ශාල නිෂ්පාදන කර්මාන්ශාලවලට අපි බදු අඩු කරා වගේම ඒ වගේ නිෂ්පාදනය කරන ඒ අරක්කු එහෙම නැත්නම් වෙනත් සැර මත්ද්‍රව්‍ය මත්පැන් සඳහා මොන දෙයකින්ද මේවා සඳහා අමුද්‍රව්‍ය ලබා ගන්න කියන එකත් අපි හොයා බලන්න වෙනවා. අද අපි පොල් අරක්කු කියලා ගත්තොත් අද පොල් ගස් මදින ප්‍රමාණය දිහා බැලුවහම අපිට පේනවා මෙච්චර පොල් අරක්කු ප්‍රමාණයක් අපේ රටේ නිෂ්පාදනය කරන්නේ කොහොමද කියලා. ඉතින් ඒ නිසා ඒ පිළිබඳවත් අපි හොයලා බලලා විශේෂයෙන්ම ජනතාවට හිතකර ඒ වගේම ප්‍රමිතියෙන් ඉහළ දේවල් අපි ලබා දෙන්න කටයුතු කරනවා ඉතාමත් වැදගත් කියන එක මතක් කරමින් ඒ වගේම ජනතාව මේ සැරපත්පන් වලට වඩා බියර් වගේ 4%ක එහෙම නැත්නම් 4.5%ක සරක් තියෙන දේවල් වලට සඳහා යම් කිසි සමතුලිත තත්ත්වයක අපිට අරයි යන්න පුළුවන් නම් ඉතාමත් වැදගත් කියන එක මතක් කරමින් ඒ වගේම විශේෂයෙන්ම අර 4%ට අඩු බියර් නිෂ්පාදනය සඳහා ඇති කළ තියෙන ගැසට් නිවේදනය මම හිතන්නේ ඉතාමත් අහිතකරයි ඒක අපි ගෙනියන මම හිතන රජයේ යහපාලනයේ යන වැඩපිළිවෙලටත් අහිතකරයි නිසා එවැනි දේවල් අයින් කළා ඒ සඳහා යම් සහන වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කරන්න ඕනේ කියන එක මම යෝජනා කරනවා ඒ වගේම ඇමතිතුමාට අලුත් නව ඇමතිතුමන් මේ කටයුතු කරන්න ඒ වගේම මුදල් අමාත්‍යාංශයේ වැඩ කටයුතු ඉතාමත් ඉහළ මට්ටමින් අපේ රටේ ජනතාවට හිතකර විදිහට ක්‍රියාත්මක කරන්න ශක්තිය ලැබෙන්න කියලා ප්‍රාර්ථනා කරනවා
බොහොම ස්තුතියි Honorable Amir Ali Shihabdin, you have 6 minutes.
Bismillahir Rahmanir Rahim. Madhuvari Kattile Chattathin, 52vathu Athiyayathin Thiruttam Thodarpil, Pesa Kidaithamaikku, Naan Ungalukku Magizhchi Koorugiren. Intha Madhuvari Thirutha Kattalai Chattathile, Padisalaigalukkaga Urimam Maathuvatharkaga, Munbu Irundha Thogaiyai Vida Sattu Kuraithu காணப்பட்டிருப்பது என்பது எங்களுக்கு கவலையை தருகிறது அதாவது என்னவென்று சொன்னால் யார் என்ன செய்தாலும் பரவாயில்லை நீங்கள் குடித்தாவது பரவாயில்லை எங்களுடைய வருமானத்தை நீங்கள் தர வேண்டும் என்பது போன்று எங்களுக்கு ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் எங்களது மாவட்டமான மட்டக்களப்பு மாவட்டத்திலே மிகுந்த கஷ்டத்தோடும் சிரமத்தோடும் இதை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற காரணத்தினால் ஒரு மாகாணத்திலே இருக்க வேண்டிய பாருக்கு பதிலாக அதிகமாக ஒரு மாவட்டத்திலே இருக்கும் என்றால் அது மட்டக்களப்பு மாவட்டத்தில் தான் பலா சபாவட்ட தியன்ற புலுவாம் பார் பிரமாணே வடா வெடி பிரமாணே தியன்னு எக்க லங்காவை தியன் எக்கம டிஸ்ட்ரிக்ட்னா மடகலப்பு டிஸ்ட்ரிக் பவன 2016 வருடத்திலே அரசாங்கத்தினால் அபிவிருத்திக்காக கொடுக்கப்பட்ட பணம் 3,400,000,000 ரூபாய்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே போதைக்காக 2016 செலவழிக்கப்பட்ட பணம் 3,600,000,000 ரூபாய்கள் எங்கு போயிருக்கிறது எங்களுடைய நிலைமை எங்களுடைய மக்கள் சார்பாக நாங்கள் கவலைப்படுகிறோம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எனக்கு முன்பு பேசிய கௌரவ யோகேஸ்வரன் அவர்கள் குடும்பம் நாங்களும் அங்கு பாரிய பகிரத பிரயத்தனம் எடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சனையிலிருந்து இந்த மக்களை முடிவுக்கு காண வேண்டும் என்பதற்காக கல்குடா பிரதேசத்திலே ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு பாரிய எத்தனால் ஆலையை ஆரம்பிப்பதற்கும் அதனை தொடர்ந்து சாராயம் காய்ச்சுவதற்கான வேலை திட்டத்தையும் கொடுப்பதற்கான வேலை திட்டங்களை அவர்கள் தன்னிச்சையாக அரசாங்கம் எதிர்த்த பொழுதும் தரமாட்டேன் என்று சொன்ன பொழுதும் அவர் தங்களுடைய அந்த நிறுவனத்தினர் தன்னிச்சையாக செயல்படுவது என்பது எங்களுக்கு மிகவும் கவலை அளிக்கிறது ஆனால் நேற்றைய முந்தினசனம் இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு பதில் அனுப்பியிருக்கிறார்கள் அதிலே அதை கட்ட வைக்க மாட்டோம் என்கிற உறுதிப்பாடு ஜனாதிபதி அவர்களால் தரப்பட்டிருக்கிறது எனவே அதிலே மிகவும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் அந்த கல்குடாவிலே அமையப்படுகின்ற எத்தனோ ஃபேக்டரி எதிர்காலத்தில் கட்டப்படாது என்பதிலே நாங்கள் அதிகமாக நம்பிக்கை கொள்கிறோம் ஜனாதிபதி அவர்களுடைய அந்த எழுத்து மூல அறிவித்தலையும் நாங்கள் பெருமையோடு பார்க்கிறோம் இதற்கு நாங்கள் அதிக நேரத்தை நாங்கள் செலவு செய்திருக்கிறோம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எனக்கு முன்பு பேசியிருக்கிற கௌரவ யோகேஸ்வரன் அவர்கள் அதுபோன்று அந்த பிரதேசத்தில் இருக்கிற மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே இதற்காக வேண்டி நாங்கள் அதிக நேரத்தை செலவழித்திருக்கிறோம் நாங்கள் கேட்பது ஒன்றுமே இல்லை மட்டக்களப்பு மாவட்டம் கடந்த காலத்தில் யுத்தத்தினால் அழிவினால் சுனாமியினால் இன்னொரென்ன பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்டு போயிருக்கிற வறுமைப்பட்டு போயிருக்கிற மக்களின் வாழ்வாதாரத்தை உறிஞ்சி கொடுக்கின்ற இந்த போதையை அந்த மாவட்டத்திலிருந்து சற்று இல்லாமல் செய்து தாருங்கள் என்பது மாத்திரம்தான் அந்த பாதிக்கப்பட்டு போயிருக்கிற அந்த மக்களை சற்று காப்பாற்றி எடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றி அவர்களையும் மக்களாக இந்த நாட்டிலே பெருமதிமிக்க பிரஜைகளாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கனவு காண்கிறோம். அவர்களை வைத்து நாங்கள் யோசிக்கிறோம். அவர்களுடைய பிரதிநிதிகள் நாங்கள். எனவே அவர்களுக்கு சரியான வழிகாட்டல் செய்ய வேண்டியிருக்கிறது. எனவேதான் இந்த சபையிலே நாங்கள் வேண்டுகோள் விடுப்பது என்னவென்று சொன்னால், இந்த வறுமையை போக்க வேண்டும் என்று எல்லோரும் பேசுகிறோம். இந்த சபையிலே பேசுகிறோம். கௌரவ இந்த நாட்டினுடைய பதிமேதகு ஜனாதிபதி அவர்களும் இதிலே மிகவும் வெளிப்பாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த வகையிலே அதிகம் அதிகம் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே போதைக்கு அடிமையாக இருக்கிற பெரும் ஒரு சமூகம் போதைக்கு அடிமையாக இருக்கிறது. இது எங்களுக்கு கடந்த காலத்திலே அவர்கள் பழகி போன அந்த யுத்த சூழல் காரணமும் ஒரு காரணமாக இருக்கிறது. எனவே அவர்களை அந்த வழியில் இருந்து அவர்களை நாங்கள் சற்று தளர்த்தி கொண்டு வர வேண்டிய பாரிய பொறுப்போடு அங்கிருக்கிற அரசியல் தலைவர்கள் நாங்கள் இருக்கின்ற காரணத்தினால் கிவ் மீ எ மினிட் இருக்கின்ற காரணத்தினால் இந்த இவ்வாறு சட்ட மூலங்கள் வருகிற பொழுது அவ்வாறான பிரதேசங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாத வகையிலே கௌரவ முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வர வேண்டும். மிகவும் நேர்மையான நேர்த்தியான ஒரு முதலமைச்சர் ஒரு நிதி அமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். முதலமைச்சருங்கிற பொழுதே பிரச்சனையாக கிடக்கிறது. கிழக்கிலும் இதுதான், வடக்கிலும் இதுதான். யாரை எப்படி நேர்த்தி என்று சொல்லுவது, நேர்த்தி இல்லை என்று சொல்லுவது முடியாமல் இருக்கிறது. எனவே நாங்கள் சொல்லுவது, எங்களுடைய நிதி அமைச்சர் அவர்கள் நேர்த்தியான நியாயமான ஒரு அமைச்சர். அவரும் இந்த விடயத்திலே நல்ல முடிவினை பெற்று தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறோம். நன்றி.
Honorable Srinathan, you have 11 minutes. 25. How much?
20
minutes. Oh, 20 minutes, yes.
அவைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, மதுவரி சட்டம் தொடர்பான திருத்தத்தில் உரையாற்ற கிடைத்தமையிட்டு முதலில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலகட்டத்தில் மதுப்பாவனை என்பதும் மதுசார நிலையங்களை திறப்பது என்பதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. உண்மையில் மதுவின் மூலமாக வருவாயினை அதிகரித்து நாட்டினை அபிவிருத்தி செய்ய முடியுமா என்கின்ற கேள்வி எங்கள் மத்தியில் எழுகின்றது. குறுங்கால போக்கில் ஒரு தற்காலிகமான ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்தினாலும் கூட, நீண்ட காலப்போக்கில் பார்க்கின்ற போது மதுவின் மூலமாக நாங்கள் நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தியை ஏற்படுத்துவதென்பது கடினமாக அமைகின்றது. ஏனென்றால் நாங்கள் வளங்களை மனித வளம் என்றும், பௌதிக வளம் என்றும், நிதி வளம் என்றும், தகவல் வளம் என்றும், கால வளம் என்றும் வரையறுத்து கொண்டு செல்லலாம். இதில் பிரதானமான வளமாக இருப்பது மனித வளம். இந்த மனித வளத்தினை முழுமையாக பயன்படுத்திய நாடுகள், திருப்தியாக பயன்படுத்திய நாடுகள் இன்று அபிவிருத்தி அடைந்த நாடுகளாக வளர்ந்து நிற்கின்றன, எழுந்து நிற்கின்றன. ஆனால் மனித வளத்தை சரியான முறையில் பயன்படுத்த தெரியாத நாடுகள், அல்லது மனித வளத்தினை பல்வேறு கூறுகளாக பிரித்து அரசியல் தேவைக்காக பயன்படுத்துகின்ற நாடுகளால் அபிவிருத்தி அடைய முடியாது. எமது நாட்டை பொறுத்தமட்டில், எமது நாட்டில் இனவாதம், மதவாதம் என்கின்ற அந்த இரண்டு விடயங்கள் மனிதவள அபிவிருத்திக்கு எதிரான கோசங்களாக அரசியலில் எடுத்தாளப்பட்டு வருகின்றது. அதேவேளை இந்த மனித வளத்தினை உச்சமாக அபிவிருத்தி செய்வதற்கு தடையாக இருப்பது இந்த மது என்கின்ற ஒரு திராவகம். இந்த மது பாவனை அதிகமாக இருக்கின்ற போது ஒரு மனித வள அபிவிருத்தியை எடுத்துக்கொண்டால் அந்த அபிவிருத்தியில் உச்சமான வினைத்திறன்களையோ விளைதிறன்களையோ நாங்கள் அடைந்துவிட முடியாது. இந்தியாவை எடுத்துக்கொண்டால், இந்தியாவில் குஜராத் என்று சொல்லப்படுகின்ற மாநிலம் இந்த மதுபாவனை விடயத்தில் ஏறத்தாழ முழுமையான தடையை ஏற்படுத்தியதன் காரணமாக அங்கு இப்போது இருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ஒரு முழுமையான அபிவிருத்தியினை அங்கு காணக்கூடியதாக இருந்தது என்ற கருத்தும் நிலவுகின்றது. எமது நாட்டை எடுத்துக்கொண்டால், எங்களை ஆட்சி செய்த அந்நியர்கள் தொடர்ந்தும் எமது நாட்டவர்களை ஒரு அடிமை தலையின் கீழ் வைத்திருப்பதற்கு ஏற்ற விதத்தில் இந்த மதுபாவனை பற்றிய விடயங்களை இந்த நாட்டில் அறிமுகம் செய்ததாகவும் ஒரு வரலாறு இருக்கின்றது. குறிப்பாக தோட்ட தொழிலாளர்கள் வாழுகின்ற அந்த மலையக பிரதேசத்தில் அந்த தோட்ட தொழிலாளர்களை தொடர்ந்தும் தங்களுடைய தேவைக்கு ஏற்ற விதத்தில் சிந்தியாமல் உழைக்கின்ற ஒரு இயந்திரங்களாக பயன்படுத்துவதற்கு அவர்களை மதுவின் மூலமாக அடிமைப்படுத்தி வைத்திருந்ததாகவும் கூட தகவல்கள் வெளியாகின்றன. இந்த நிலையில் இந்த மதுபாவனை என்பது இலங்கையில் மாத்திரமல்ல ஒவ்வொரு அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளிலும் ஒரு தடையாக இருந்து வருவதை நாங்கள் கண்கூடாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நிலையில் இதற்கு முன்பும் எமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலவிதமான தகவல்களை தரவுகளை தந்து மதுபாவனையின் மூலமாக ஒரு நாடு ஒரு பிரதேசத்தில் வாழுகின்ற மக்கள் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுகின்றார்கள் எந்த அளவுக்கு அழிக்கப்படுகின்றார்கள் என்ற தகவல்களை தந்திருக்கின்றார்கள். என்னை பொறுத்தமட்டில் நாங்கள் பார்க்கின்ற ஊடக அறிக்கைகள் அல்லது ஊடகத்தின் மூலமாக கிடைக்கின்ற தகவல்களை பகுப்பாய்வு செய்து பார்க்கின்ற போது அநேகமாக நடைபெறுகின்ற பல சமூகத்திற்கு உதவாத பாதகமான விளைவுகள் பல மதுபாவனையின் போதுதான் அல்லது மது போதையின் போதுதான் நடைபெறுவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் இன்னொரு விதத்தில் பார்க்கின்ற போது முதலாளிகள் தொழிலாளிகள் வாழுகின்ற ஒரு நாட்டில் இந்த முதலாளித்துவ வர்க்கமானது மக்களை சுரண்டுவதற்கு ஏற்ற ஒரு பானமாகவும் அல்லது ஒரு பொருளாகவும் இந்த மது விற்பனையை செய்து வருகின்றார்கள். இதையும் விட தொழிலாளர் வர்க்கத்தினை தொடர்ந்தும் சிந்திக்காத விதத்தில் உழைத்து அவர்களுடைய உழைப்பை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் கூட இந்த மது பழக்கத்தினை மது பாவனையை அவர்களுக்கு பழக்கி விடுகின்ற ஒரு போக்கும் காணப்படுகின்றது. அதாவது முதலாளித்துவ நுட்பத்தின்படி பார்க்கின்ற போது தொழிலாளர்களை தொடர்ந்தும் தங்களுக்கு போட்டியானவர்களாக மாற்றாமல் இருப்பதற்கும் தொடர்ந்தும் தொழிலாளர்களின் தேவைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் அவர்களை அடக்கமான நிலையில் வைத்துக் கொள்வதற்காகவும் இந்த மது பாவனை பழக்கத்தை அவர்கள் மத்தியில் ஊக்குவிப்பதாக அமைகின்றது. இதைவிடவும் எமது நாட்டிலும் கூட பல்வேறுபட்ட குற்றச்செயல்கள் நடைபெற்ற போது அந்த குற்றச்செயல்கள் நடந்த போது அந்த குற்றவாளிகள் எவ்வாறு இருந்தார்கள் என்பதை பற்றி நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கின்ற போது அநேகமாக கொலை குற்றவாளிகளாக இருக்கட்டும் அல்லது பாலியல் வல்லுறவுகளாக இருக்கட்டும் அல்லது இதையும் விட தீவிரமான பல்வேறுபட்ட சம்பவங்களாக இருக்கட்டும் இந்த சம்பவங்களின் போது அவர்களை அப்படிப்பட்ட குற்றச்செயல்களை ஊக்குவிப்பதற்கும் மனிதாபிமானத்திற்கு அப்பால் நடந்து கொள்வதற்கும் கூட முதலில் அவர்கள் தங்களை ஒரு மிருகமாக மாற்றிக்கொள்வதற்கு மனித நிலையிலிருந்து தாழ்ந்து செல்வதற்கு ஏற்ற விதத்தில் இந்த மது போதையில் இறங்கிய பின்னர் தான் இந்த குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாக தகவல்கள் கூறுகின்றன. குறிப்பாக வித்யா மீதான பாலியல் வல்லுறவாக இருக்கட்டும் தென்பகுதியில் நடைபெற்ற பல்வேறுபட்ட பாலியல் வன்முறைகளாக இருக்கட்டும் இந்த வன்முறைகளுக்கும் அந்த வன்முறையின் பின்னர் அந்த தங்களுடைய குற்றங்களை சாட்சியங்கள் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை அழித்து விடுகின்ற அல்லது கொலை செய்கின்ற போக்கையும் எடுத்து பார்க்கின்ற போது இவர்களை ஒரு மனித நிலையிலிருந்து ஒரு கொலையாளியாக மாற்றுவதற்கு கூட இந்த மதுபாவனைகள் உதவுகின்றன. எனவே எந்த வகையில் பார்க்கின்ற போதும் ஒரு முதலாளித்துவ தொழிலாளர் வர்க்க ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போதும் இன்னொரு விதத்தில் குற்றச்செயல்கள் அதிகரிப்பதற்கும் இன்னொரு விதத்தில் போனால் மக்களின் கலாச்சார அடிப்படை பண்பாடுகள் மீறப்படுவதற்கும் அந்த கலாச்சார ரீதியாக அவர்கள் குற்றவாளிகளாக அல்லது கலாச்சாரங்களை விட்டு பிறழ்வான போக்கில் செல்வதற்கும் கூட இந்த மதுப்பாவனைகள் போதைகள் என்பன அடிப்படைகளாக அமைந்திருக்கின்றன. எனவேதான் இப்படியான ஒரு மதுப்பாவனை மூலமாக அல்லது மது மூலம் கிடைக்கின்ற வரிகள் மூலமாக நாட்டை அபிவிருத்தி செய்யலாம் என்று நினைப்பது ஒரு காணல் நீராகத்தான் இருக்க முடியும். அதாவது காணல் நீர் என்பது பார்ப்பதற்கு நீர் போன்று இருந்தாலும் கூட அது நிஜமான நீராக இருப்பதில்லை. அது ஒரு வெறுமனே ஒரு மாயை தோற்றமாகத்தான் அமைகின்றது. அதே போன்றுதான் மது வரிகளை அதிகரிப்பதன் மூலமாக அல்லது மது உற்பத்திகளை அதிகரிப்பதன் மூலமாக அல்லது மதுக்கடைகளை அதிகரிப்பதன் மூலமாக அதன் மூலமாக பெறப்படுகின்ற அந்த வருமானம் என்பது ஒரு வகையில் பார்க்கின்ற போது ஒரு வகையில் வருமானமாக தெரிந்தாலும் இன்னும் ஒரு வகையில் பார்க்கின்ற போது மனித வளத்தை சீரழித்து சீர்குலைத்து அவர்களை முழுமையான மனிதர்களாக இல்லாமல் அரைகுறை மனிதர்களாக அல்லது பூஜ்ய நிலை மனிதர்களாக மாற்றுகின்ற ஒரு பொருளாக இந்த மது அமைந்திருப்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய காலத்தில் பார்க்கின்ற போது பாடசாலையில் கற்கின்ற மாணவர்கள் சிறார்கள் கூட, குறிப்பாக பெண்கள் கூட இந்த மதுவை அருந்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு எங்களுடைய நாட்டில் மது சம்பந்தமான உற்பத்தி நிலையங்களும் மது சம்பந்தமான கடைகளும் அதிகரித்திருக்கின்றன. 2015 ஆண்டு தகவலை எடுத்து பார்க்கின்ற போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏறத்தாழ 58 மது விற்பனை நிலையங்கள் இருந்ததாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இதனையும் விட சில சுத்துமாத்துகளை பண்ணிக்கொண்டு இதையும் விட அதிகமான விதத்தில் இந்த மதுசார கடைகளை அதிகரித்து வைத்திருக்கின்ற ஒரு பாங்கினை காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்னுமொரு விதத்தில் பார்க்கின்ற போது ஒரு மாவட்டத்திற்கு வழங்க வேண்டிய அனுமதி பத்திரங்களின் அளவுகளை விட பிற மாவட்டங்களிலிருந்து பெற முடிகின்ற அந்த அனுமதி பத்திரங்களையும் கூட பயன்படுத்தி ஒரு மாவட்டத்தில், குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில், அதிகளவான மதுச்சாலைகள் மதுக்கடைகள் திறக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதன் தாக்கம் என்னவென்றால் வறுமை கோட்டின் கீழ் மக்களை தள்ளி விடுவதற்கு உரிய ஒரு சாதனமாக இதனை பயன்படுத்துகின்ற போக்கையும் பார்க்கலாம். ஒரு புறத்தில் சிலர் உச்சமாக உழைத்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில் மறுபுறத்தில் எண்ணிக்கையில் அதிகமான மக்கள் வறுமையிலும் ஏழ்மையிலும் அவர்கள் வாழ வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இதனால் எதிர்காலத்தில் வளர்ந்து முழுமையான ஆளுமையுள்ள சமூகத்தை ஆளக்கூடிய, நாட்டை ஆளக்கூடிய எதிர்கால சிறார்களை நாங்கள் முளைக்கின்ற போதே நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் கருக்கி விடுகின்ற அல்லது கருக விடுகின்ற ஒரு தன்மையை நாங்கள் கடைபிடிக்கின்றோம். எனவே எமது சமூகம் ஒரு நற்பிரஜைகளாக வரக்கூடிய விதத்தில் செயற்படுவதற்கும், ஒழுக்க சீலர்களாக வருவதற்கு ஏற்ற விதத்தில் வழிவகுப்பதற்கும் இந்த மதுசார உற்பத்தியையும் மதுக்கடைகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. நாங்கள் குறிப்பாக ஒரு ஆய்வின் மூலம் கிடைத்த ஒரு தகவல், அதாவது மதுசாரத்தின் மூலமாக கிடைக்கின்ற வருவாயினை விட மதுவின் மூலமாக ஏற்படுகின்ற அந்த நோய்களுக்கு பரிகாரம் வழங்குவதற்கு செலவு செய்கின்ற தொகை அதிகமாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நான் ஏற்கனவே சொன்னது போல மது மூலமாக கிடைக்கின்ற அந்த வரிகள் மூலமாக கிடைக்கின்ற வருவாய்கள் என்று சொல்வது உண்மையில் மாயையான ஒரு தோற்றம்தான். அது குறுங்காலத்தில் நாங்கள் ஒரு வருமானத்தை கூட்டி காட்டுகின்ற ஒன்றாக இருந்தாலும் கூட ஒரு நீண்ட கால பார்வையில் அந்த நாட்டில் மதுவுக்கு அடிமையான ஒரு அடிமைத்துவ சமூகத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ளுகின்ற ஒன்றாகத்தான் அமைந்திருக்கின்றது. எனவேதான் எமது இலங்கை கலாச்சாரமாக இருக்கட்டும், கீழைத்தேய ஆசிய கலாச்சாரமாக இருக்கட்டும், எமது கலாச்சாரம் மேலைத்தேய கலாச்சாரத்திலிருந்து சற்று இறுக்கமான, கட்டுக்கோப்பான, பண்பாடுகளை நேசிக்கின்ற ஒரு கலாச்சாரமாக காணப்படுகின்றது. கண்ட பாவனையில் கொண்டை முடிகின்ற கலாச்சாரமாக எமது கலாச்சாரம் இருந்ததில்லை, இருக்கப் போவதும் இல்லை. ஆனால் இன்றைய நிலையில் நாங்கள் மேலைத்தைய ஒரு கலாச்சாரத்தில் ஈர்க்கப்படுகின்ற ஒரு போக்கிற்கும், மேலைத்தையவர்கள் போன்று நாங்கள் நடந்து கொள்வதற்கு ஏற்ற விதத்திலும் இந்த மதுப்பாவனைகள் தூண்டுகின்ற ஒரு போக்கினை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் எமது சட்டபூர்வமாக கூட இந்த மது விற்பனை நிலையங்களை அதிகரித்து கொண்டு செல்லுகின்ற தன்மை காணப்படுகின்றது. இந்த சட்டபூர்வமாக மது விற்பனை நிலையங்களை அதிகரிக்கின்ற போதெல்லாம் இன்னுமொரு பக்கத்தில் இன்னுமொரு விளைவு நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு அசல் நிகழ்வு ஒன்று நடக்கின்ற போது அதற்கு சமாந்தரமாக நகல் விளைவுகளும் நடைபெற்று கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் 1994 அல்லது 1995 இருக்க வேண்டும், மட்டக்களப்பில் நடந்த ஒரு பரிதாபகரமான சம்பவம், இந்த எதனால் மூலமாக மதுவினை உற்பத்தி செய்கின்ற அல்லது சாராயத்தினை உற்பத்தி செய்கின்ற கடைகள் காணப்பட்டன. அந்த எதனால் கிடையாத இடத்தில் அதற்கு பதிலாக மெதனோலை பயன்படுத்தி அந்த நச்சு சாராயத்தினை உற்பத்தி செய்ததன் விளைவாக நூற்றுக்கணக்கான ஆண்கள், பெண்கள், சிறார்கள் கூட அழிந்து போன ஒரு வரலாற்று பதிவு மட்டக்களப்பில் இருக்கின்றது. அதைத்தான் சொல்லுகின்றேன், சட்டபூர்வமாக நாங்கள் ஒரு செயலை செய்கின்ற போது சட்டத்திற்கு புறம்பாக ஒரு கெடுதியான செயல்களும் நடைபெறுகின்றன. அதாவது இந்த கசிப்பு என்று சொல்வார்கள், இவ்வாறான கசிப்பு உற்பத்திகள் என்று சொல்வார்கள், அல்லது சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் என்று சொல்வார்கள். இப்படியான நிகழ்வுகளையும் திரைமறைவில், அதாவது உரிய ஆலோசனைகள் இல்லாமல் தயாரிக்கின்ற ஒரு போக்குகள் கூட இந்த காட்டுப்புறங்களிலும் அல்லது போலீசாரின் தலையீடுகள் இல்லாத பகுதிகளிலும் கூட இருக்கின்றது. சில வேளைகளில் போலீசாருக்கும் கூட அவர்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்துவிட்டு தங்களுடைய இந்த கள்ளத்தனமான உற்பத்திகளில் அல்லது மக்களை சீரழிக்கின்ற உற்பத்திகளில் ஈடுபடுகின்ற போக்கினை அவதானிக்க முடிகின்றது. இந்த நிலையில் இந்த நல்லாட்சி அரசாங்கம், அதாவது நல்லாட்சி அரசாங்கத்தில் குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் அடிக்கடி கூறிக்கொள்ளுகின்ற ஒரு விடயம், போதையில்லாத ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும், போதையில்லாத தேசத்தை உருவாக்குவதன் மூலமாக நாட்டில் நல்ல ஒரு எதிர்காலத்தை நாங்கள் கட்டியெழுப்பக்கூடிய விதத்தில் நல்ல பிரஜைகளை உருவாக்க வேண்டும் என்று அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கின்றார். உண்மையில் அந்த பேச்சின் மூலமாக எமது மக்கள், குறிப்பாக குடும்ப தலைவிகள் அதிகமாக ஈர்க்கப்படுகின்றார்கள், பிள்ளைகள் கூடுதலாக ஈர்க்கப்படுகின்றார்கள். எனவே இந்த அந்த கருத்திற்கு ஏற்ற விதத்தில் செயல்பாடுகளை ஊக்குவிக்க வேண்டிய விதத்திலும் அதிகரிக்கக்கூடிய விதத்திலும் இருக்க வேண்டும். ஏனென்றால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த யுத்தத்திற்கு பிற்பட்ட காலத்தில், இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும், யுத்தம் நடைபெறுகின்ற போது குறிப்பாக விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பிரதேசத்தில் எந்த விதமான ஒரு மது உற்பத்தி நிலையமோ மது விற்பனை நிலையமோ இல்லாத விதத்தில் அந்த ஒழுக்க சீலம் என்கின்ற விடயத்தில் மிகவும் இறுக்கமாக இருந்தார்கள். அவர்களும் இந்த மது பாவனையை பாவித்ததும் இல்லை, மற்றவர்களை பாவிக்க அனுமதித்ததும் இல்லை. இவ்வாறு ஒரு இறுக்கமான மது பாவனையற்ற, எங்களுடைய ஜனாதிபதி குறிப்பிடுவது போன்று போதையற்ற தேசமாக அந்த பிரதேசங்கள் ஏற்கனவே பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தன. ஆனால் யுத்தம் முடிந்ததன் பின்னர் முழு அளவில் அந்த இராணுவ கட்டுப்பாட்டிற்குள் வந்ததன் பின்னர் அந்த பிரதேசங்களில் புதிதாக மதுக்கடைகளையும் அல்லது மது சாரம் அருந்தக்கூடிய நிலையங்களையும் அதிகரித்து கொண்டு செல்லுகின்ற ஒரு போக்கு காணப்பட்டது. எனவே யுத்தத்திற்கு முற்பட்ட காலத்தில் ஒரு எமது வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் இருந்த மதுசார நிலையங்களையும் யுத்தத்திற்கு பிற்பட்ட காலத்தில் திறக்கப்பட்டிருக்கின்ற மதுசார நிலையங்களையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது கணிசமான அளவில் பல மடங்குகளாக இந்த மது உற்பத்தி நிலையங்கள் அதிகரித்திருக்கின்றன. எனவே சட்டபூர்வமாக ஆட்சி செய்கின்ற நல்லாட்சி அரசாங்கம் இந்த விடயத்தில் கூடுதலான கவனம் செலுத்தி இந்த மது கடைகளை அல்லது மது விற்பனை சாலைகளை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு கட்டுப்படுத்தாது விட்டால் எதிர்காலத்திற்கு உதவாத ஒரு மனித நடமாடும் பிணங்களை நாங்கள் உருவாக்கிய ஒரு அரசாக நாங்கள் எங்களுடைய பெயர்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவேதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற ஒரு விடயம், இந்த மதுவினால் கிடைக்கின்ற வருமானத்தை மையமாக வைத்து கொண்டு எமது நாட்டில் மொத்த தேசிய உற்பத்தியை பற்றியோ அல்லது தலா வருமானத்தை பற்றியோ நாங்கள் சிலாகித்து பேசக்கூடிய ஒரு நிலைமை இருக்காது. எனவேதான் நாங்கள் நீண்ட கால போக்கில் ஒரு நிலைபெறான நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த மதுவின் மூலமாக கிடைக்கின்ற வருவாய்களை வரிகளை நம்பி இந்த நாட்டை கட்டியெழுப்பி செல்ல முடியாது. ஏனென்றால் பொதுவாக பல்வேறுபட்ட வரிகளை ஏற்படுத்துகின்ற போக்குகள் எமது நாட்டில் காணப்படுகின்றது. மதவரிகள் காணப்படுகின்றன, இனவரிகள் காணப்படுகின்றன. இதைவிட மதுவரியும் அதனோடு சேர்ந்து விடுகின்ற போது மொத்தத்தில் எமது நாட்டின் எதிர்கால பிரஜைகள், நல்ல பிரஜைகளாக வரவேண்டியவர்கள், அவர்கள் ஒரு நடைப்பிணங்களாக மாறி ஒரு சமூகத்திற்கு ஒரு சுமையாகவும் குடும்பத்திற்கு ஒரு சுமையாகவும் மாறக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அநேகமான ஒரு அறிஞர்கள் கூட தங்களுடைய அந்த புத்திசாலித்தனமான சேவைகளை நாட்டிற்கு வழங்குவதற்கு தடையாக இந்த மது பாவனைகளை இருந்து வந்ததை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவேதான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம், ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டது போன்று போதையற்ற தேசத்தை உருவாக்கக்கூடிய விதத்தில் செயல்பாடுகளை முடுக்கிவிட வேண்டிய தேவை இருக்கின்றது. அநேகமாக எமது பாடசாலை கல்வியை எடுத்துக்கொண்டாலும் அது கோட்பாட்டு கல்வியாகத்தான் இருக்கின்றதை ஒழிய செயல்பாட்டு கல்வியாக இருப்பதில்லை. அதே போன்றுதான் எங்களுடைய அரசியல் கோசங்கள் என்பதும் கூட ஒரு வெறுமனே ஒரு கோட்பாட்டு ரீதியாக அல்லது மக்களின் செவிகளை குளிர வைக்கக்கூடியதாக இருந்தால் போதாது, மாறாக அது ஒரு செயல்பாட்டு வடிவத்தை பெறுகின்ற போதுதான் நாடு நன்மையை பெற முடியும். எனவே இன்றைய காலகட்டத்தில் இந்த அறநெறி சம்பந்தமாகவும் தர்மநெறி சம்பந்தமாகவும் ஒழுக்கசீலம் சம்பந்தமாகவும் நாங்கள் அடிக்கடி உரமாக பேசி வருகின்றோம். இந்த ஒழுக்க நெறி அல்லது தர்ம சீலம் என்பது ஒழுக்கசீலம் என்பது பேணப்படுவதாக இருந்தால் முதல் கட்டமாக நாங்கள் இந்த மது ஒழிப்பு விடயங்களில் ஈடுபட வேண்டும். மது மூலமாக கிடைக்கின்ற வருமானத்தினை நிலைபேறான வருமானமாக கருதாமல் நாங்கள் நிச்சயமாக மது பாவனையை குறைப்பதற்கும் மது கடைகளை குறைப்பதற்கும் மது உற்பத்தியை குறைப்பதற்கும் ஏற்ற திடமான சட்ட மூலங்களை கொண்டு வர வேண்டும். இந்த எமது
You have 2 more minutes.
Yeah. ஒரு இந்த நாட்டை நாங்கள் ஒரு பௌத்தர்கள் அடிக்கடி புனித பிரதேசமாக பிரகடனப்படுத்துகின்ற தன்மை இருக்கின்றது. இந்துக்கள் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் கூட அந்த புனித பிரதேசமாக பிரகடனப்படுத்துகின்ற ஒரு பாங்கினை கடைபிடிக்கின்றார்கள். இந்த ஒரு பிரதேசம் புனிதமாக இருக்க வேண்டுமானால் முதன் முதலில் மதுக்கடைகள் அந்த பிரதேசங்களிலிருந்து அகற்றப்பட வேண்டும். மதுக்கடைகளை அகற்றுவதன் மூலமாகத்தான் முதலில் புனித பிரதேசம் என்பதற்கு நாங்கள் முதலாவது கால்கோளினை இட்டவர்களாக இருக்க முடியும். எனவே நாங்கள் மது பான வருமானத்தினை விட மது பாவனையினால் அடையக்கூடிய தீமைகள் கொடுமைகளை அறிந்து அதற்கு ஏற்ற விதத்தில் அவற்றை கட்டுப்படுத்தி நாட்டை ஒழுக்க சீலமுள்ள நாடாக கட்டுக்கோப்பான நாடாக நல்ல பிரஜைகள் வாழுகின்ற நாடாக மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் விளைய வேண்டும் என்று கூறி எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
Thank you. Honorable Aravind Kumar, you have 6 minutes.
Thank you, sir. I was originally said that I have 11 minutes and then in the notice board outside it is said as 8. Now we are reduced to 6. Thank you. இன்று நிதி அமைச்சின் கீழ் வரும் மதுவரி திணைக்களத்தின் சட்ட திருத்த விவாதங்களில் கலந்து கொண்டு எங்களது கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று வரி விகிதம் ஒருபுறம் அதிகரித்து கொண்டு போகின்றது. அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு இவ்வாறு வரி அதிகரிப்பின் ஊடாக வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இந்த எதிர்பார்ப்பிலே பிழையாக நான் பார்க்கவில்லை. ஆனால் அதன் மறுபுறத்திலே இவ்வாறு மதுவரியின் ஊடாக வருமானம் அதிகரித்தாலும் கூடினாலும் மதுபானத்தின் ஊடாக ஏற்படும் கேடு மதுபானத்தின் ஊடாக வரும் இழப்பு இவற்றை பார்க்கும்போது அதற்காக அரசாங்கத்தினால் செலவு செய்யப்படும் தொகையை பார்க்கும்போது இந்த வருமான அதிகரிப்பிலோ அல்லது வரி பெற்றுக்கொள்வதிலோ எந்த அர்த்தம் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. ஏனெனில் ஒருபுறம் எமக்கு வருமானம் வருகின்றது. வரும் வருமானத்தை விட அதிகளவான செலவினத்தை நாங்கள் மறுபுறத்திலே நாட்டு மக்களின் சுகாதாரத்திற்காகவும் நாட்டு மக்களின் நோய்களிலே இருந்து அவர்களை விடுவித்துக் கொள்வதற்காகவும் சுகப்படுத்துவதற்காகவும் நாங்கள் செலவழிக்கின்றோம். அப்படியென்றால் இதிலே எதுவும் அர்த்தம் இருக்கின்றதா என்று பார்க்கும்போது எந்த அர்த்தம் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. ஆகவே இது இந்த நிலைப்பாட்டிலே நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் மது என்பது ஒரு குறுகிய கால சந்தோஷத்தை தரும் ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த மதுவின் ஊடாக ஏற்படும் இன்னல்கள் ஏற்படும் கேடுகள் ஏற்படும் விளைவுகளை பார்க்கும்போது மிக அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இன்று எந்த ஒரு குற்றச்செயல் நடந்தாலும் அதற்கு பின்னால் இருப்பது இந்த மதுபான பாவனை. ஏனெனில் நாங்கள் பத்திரிகையில் பார்க்கின்றோம், செய்திகளிலே கேட்கின்றோம், போலீஸ் காவல் நிலையத்தின் அறிக்கையின் ஊடாக இது தெளிவுபடுத்தப்படுகின்றது. அப்படியென்றால் இதை எதற்காக நாங்கள் வளர்க்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் இதோடு இயல்பாகவே வருகின்றது. அது மாத்திரமல்ல, நான் பிரயோகப்படுத்தும் மலையகத்தை பற்றி ஒரு சில விடயங்களை இங்கே பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். இந்த உயரிய சபையிலே முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். இன்று மலையகத்தை பொறுத்தளவிலே மதுபான பாவனை மிக அதிகமாக இருக்கின்றது. நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மதுபானத்தின் பாவனை அங்கே அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது இன்று மலையகத்திலே பட்டி தொட்டிகளிலெல்லாம் சந்திகளிலெல்லாம் இன்று சந்து பொந்துகளிலெல்லாம் மதுபான சாலைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு மதுபான சாலைகள் ஏற்படுத்தப்படுவதன் ஊடாக மிக இலகுவாக மதுபானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் மிக இலகுவாக மதுவுக்கு அடிமையாகும் அந்த தன்மை அங்கே ஏற்படுகின்றது. ஏனெனில் அவற்றை பார்க்கும் பார்க்கும்போது இயல்பாகவே நாங்கள் மானிடர்கள், நாங்கள் ஆசாபாசங்களுக்கு உட்பட்டவர்கள். ஆகவே இவ்வாறு பார்க்கும்போது இயல்பாகவே இயற்கையாகவே மதுபானத்தை அருந்த வேண்டும், அல்லது மதுபானத்தை ருசித்து பார்க்க வேண்டும், அல்லது மதுபானம் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஆசை வருவது இயல்பு. அப்படி என்றால் இதற்கு காரணம் ஆங்காங்கே பட்டி தொட்டிகளில் எல்லாம் சந்து பொந்துகளில் எல்லாம் இந்த மதுபான சாலைகள் மலையகத்திலே நிரம்பி கிடப்பதன் காரணமாக இந்த நிலைமை ஏற்படுகின்றது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கிய விடயத்தை நான் இந்த உயரிய சபையிலே முன்வைக்கலாம் நினைக்கின்றேன். இன்று மலையகத்தை பொறுத்தளவிலே தென்னங்கல்லு என்று சொல்லப்படும் போத்தலில் அடைக்கப்படும் கல்லின் பாவனை மிக உச்சகட்டத்திலே இருக்கின்றது. தினந்தோறும் பேருந்துகளிலே சாறை சாறையாக இவ்வாறு மில்லியன் கணக்கான லீட்டர்கள் போத்தலில் அடைக்கப்பட்ட கல் வந்து மலையகத்திலே இறங்குவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி என்றால் அந்த போத்தலை எடுத்து பார்த்தால் மிக அழகாக தெளிவாக இருக்கின்றது தென்னங்கல் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் அந்த அளவிற்கு தென்னங்கல் தயாரிப்பதற்கான வாய்ப்பு இந்த நாட்டில் இருக்கின்றதா, அந்த அளவிற்கு தென்னை மரங்கள் இந்த நாட்டிலே குவிந்து போயிருக்கின்றதா, உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றதா என்று பார்க்கும்போது நிச்சயமாக இல்லை. அப்படி என்றால் இவ்வாறு மில்லியன் கணக்கான லீட்டர்கள் தென்னங்கல் தென்ன மரத்திலே இருந்து பெறப்படாவிட்டால் அது எங்கே இருந்து வருகின்றது என்பதை பற்றி மிக ஆழமாக ஆராய வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். நான் இதனை மிக பொறுப்போடு இந்த உயரிய சபையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அப்படி என்றால் அவை நிச்சயமாக இயற்கையாக தயாரிக்கப்பட்ட தென்னங்கல் இல்லை என்பது இதிலே இருந்து புலனாகின்றது. அப்படி பார்க்கும்போது அப்படி என்றால் அவை எங்கே இருந்து உற்பத்தி செய்யப்படுகின்றது? நிச்சயமாக அவை செயற்கை கல்லுகளாகவே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அப்படி என்றால் இயற்கையிலே தென்னங்களின் ஊடாக இவ்வாறு கோடிக்கணக்கான லீட்டர்கள் மில்லியன் கணக்கான லீட்டர்கள் தென்னங்கல் உற்பத்தி செய்ய முடியாத ஒரு நிலைமையிலே இவ்வாறு தென்னங்கல் என்ற அந்த லேபிளோடு மலையகத்திலே எல்லாம் வந்து தென்னங்கல் என்ற லேபிளோடு மலையகத்திலே வந்து இவ்வாறு கல்லு போத்தல்கள் அங்கே விற்பனையாகின்றது என்றால் இதை நாங்கள் மிக ஆழமாக ஆராய வேண்டியிருக்கின்றது. அப்படி என்றால் செயற்கை முறையிலே தயாரிக்கப்பட்ட கல் நிச்சயமாக அது பாவனைக்கு உதவாததாக இருக்கும் என்பதிலே எவ்வித சந்தேகம் இல்லை. அது நிச்சயமாக மனிதனுக்கு கேடு விளைவிக்கும் என்பதிலே எவ்வித சந்தேகம் இல்லை. அது நிச்சயமாக மனிதனுக்கு பல்வேறு நோய்களையும் பின்விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி என்றால் நாங்கள் இதனை வெறுமனே பார்த்து கொண்டிருக்க முடியாது. இது ஒரு சிறிய காரியமாக சுலபமான ஒரு விடயமாக நாங்கள் இதனை பார்க்க முடியாது. இதன் முக்கியத்துவத்தை நாங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். ஏனெனில் இவ்வாறு செயற்கரை முறையாக தயாரிக்கப்பட்டால் செயற்கை முறையாக வெவ்வேறு மது வெறிவை வெறியை ஏற்படுத்தும் ரசாயனங்கள் அதிலே கலக்கப்பட்டால் நிச்சயமாக அது மனித பாவனைக்கு உகந்ததாக இருக்க முடியாது. அப்படி என்றால் இந்த மதுவரி திணைக்களமாக இருக்கலாம், இதோடு சம்பந்தப்பட்ட திணைக்களமாக இருக்கலாம், இதன் பின்னணியை ஆராய வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த மதுவரி திணைக்களம், இதோடு சம்பந்தப்பட்ட ஆய்வு கூடங்கள், ரசாயனம் சம்பந்தப்பட்ட ஏனைய ஆய்வு கூடங்கள் அனைத்தும் இந்த போத்தலில் அடைக்கப்பட்டிருக்கும் தென்னங்கல் உண்மையிலேயே தென்ன மரத்திலே இருந்து உற்பத்தி செய்யப்பட்டதா என்பதை மிக தெளிவாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை நான் இந்த உயரிய சபையிலே முன்வைக்க விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல, இவ்வாறு நாங்கள் மற்ற ரகமான மதுபானத்தை பாவிக்கும் போது அதிலே பல்வேறு பக்க விளைவுகள் ஏற்படுகின்றது. ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மை நிச்சயமாக குறைவடையும். அது மாத்திரமல்ல, கருத்தரிப்பிலே ஒரு பாரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும். பிறக்கும் பிள்ளைகளின் உடல் உறுப்புகளிலே ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்தும். பல்வேறு அவய குறைபாடுகளோடு பிள்ளைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இதிலிருந்து ஏற்படும் என்ற பல்வேறு இவ்வாறான ஒரு பின்னடைவுகளை அல்லது பொருத்தமற்ற விதத்திலே தயாரிக்கப்படும் மதுபானங்களை நாங்கள் உட்கொள்வதன் ஊடாக இந்த நிலைமைக்கு ஆளாகின்றோம். அது மாத்திரமல்ல, நான் தொடர்ந்தும் இந்த உயரிய சபையிலே குறிப்பிடும் ஒரு விடயம்தான் மலையக மக்களை பொறுத்தளவிலே கடின உழைப்பாளிகள். அவர்களின் உழைப்பிற்கு நிகராக வேறு எவருக்குமே இருக்க முடியாது. இது யதார்த்தம், இதுதான் உண்மை. அப்படி என்றால் இவ்வாறு கடின உழைப்பின் ஊடாக அவர்களால் பெறப்படும் வருமானம், அல்லது அவர்களின் உழைப்புக்கான அந்த வருமானத்திலே இவ்வாறு ஆங்காங்கே பட்டி தொட்டிகள் எல்லாம் மதுபான சாலைகள் இருந்தால் இவற்றிலே கொண்டு போய் தங்களது உழைப்பை சீரழித்தால், தங்களது உழைப்பை மதுபானத்திற்காக செலவிட்டால் ஒரு சமூகம் எவ்வாறு முன்னேற முடியும் என்ற கேள்வியும் இத்தோடு இயல்பாகவே எழும்புகின்றது. ஆகவே இந்த சமூக சீரழிவுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த சமூகத்தை இவ்வாறான சீரழிவுகளிலிருந்து நாங்கள் காப்பாற்ற வேண்டும். மலையக மக்கள் இவ்வாறு மதுபானங்களை மிக அதிகளவில் பாவிப்பதை நாங்கள் தடை செய்வதற்கு அவர்களுக்கு நாங்கள் சரியான ஆலோசனைகளை புகட்ட வேண்டும். ஆங்காங்கே அதிகரித்து போயிருக்கும் மதுபான சாலைகளின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் செய்தால் மாத்திரமே நாங்கள் ஒரு சரியான சமூகத்தை சரியான சமுதாயத்தை கட்டியெழுப்பக்கூடியதாக இருக்கும். அவர்களின் உழைப்பை நாங்கள் குறைத்து மதிக்க முடியாது. அவர்களின் உழைப்பு இந்த நாட்டிற்கு தேவை. ஆகவே அவர்களின் உழைப்பை இந்த நாட்டிற்கு நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் ஆரோக்கியமானவர்களாக சுகாதாரத்துடன் சௌக்கியத்துடன் வாழ வேண்டிய ஒரு தேவை ஒரு கட்டாயம் இருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் என்ற வகையிலே, நல்லாட்சி என்ற வகையிலே நாங்கள் மலையக மக்களின் நலனுக்காக நாங்கள் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என்பதை நான் இந்த உயர் சபையிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல, மதுபாவனை என்று சொன்னால் அது வெறுமனே மலையத்திற்கு மாத்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக நான் பார்க்கவில்லை. மதுபானத்தை பொறுத்தளவிலே முழு நாட்டிற்கும் பொருத்தமான ஒரு விடயம். முழு நாட்டிலும் இருக்கும் மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்றால் மதுபான அந்த பாவனையில் இருந்து மதுபானத்திற்கு அடிமையாக இருந்து அவர்களை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது, கட்டாயம் இருக்கின்றது, கடற்பாடு இருக்கின்றது. ஆகவே அதனை நாங்கள் அனைவரும் இந்த நாட்டின் மக்களின் பிரதிநிதிகள் என்ற வகையிலே, நல்லாட்சியின் உறுப்பினர் என்ற வகையிலே அதனை நாங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பம் அளித்த அவைத்தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ.